அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மனபாரத்தோடும் மன சோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
ட்ரான்ஸ்வல் ரேடியோவின் வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டு அதை உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலேயும் கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். திறந்த உள்ளத்தோடு காத்திருக்கிற உங்களோடும் கர்த்தர் பேசுவாராக. இன்று நாம் லேவியராமும் 19 அதிகாரம் 9 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாய கர்த்தர். அருமையானவர்களே, இதுதான் தேவன் எளியவர்களை போஷிக்கும் விதம். இந்த உலகத்திலே தேவன் யாரையும் பிச்சை எடுக்கும்படியாக வைக்கவில்லை. எந்த ஒரு மனிதனும் எந்த வேலையும் செய்யாமல் வெறுமனை சும்மா உட்கார்ந்து கொண்டு அவனுடைய நலனுக்காக பணத்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கிறதில்லை. ஏழை எளிய மக்களுக்கும் பணி செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் போஷிக்கிறார். அருமையானவர்களே, இது இருதயமே இல்லாத முதலாளித்துவத்துக்கும் கடவுளற்ற மக்களாட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு காரியம். அறுப்பறுக்கும்போது முதலாவது முறை அந்த விவசாயி அறுக்காமல் விட்டுவிடும் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கே. வயலிலே பழங்காலத்திலே அறுக்கும் முறைப்படி 10-20% விட்டுவிடப்படுமாம். அதேபோலத்தான் திராட்சை தோட்டத்திலேயும் செயல்பட கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேவனுடைய இந்த விதமான பிரமாணமானது ஏழை எளிய மக்களை குறித்து எப்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதை செல்வந்தர்களும் ஏழைகளும் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். லேவியராகமம் 19:11-12 பாருங்கள். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தைக் கொண்டு பொய் ஆணையிடுகிறதனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். இந்த வசனங்கள் 8-9 கற்பனைகளை மீண்டுமாய் சொல்லுகிறது என்று கூறலாம். யாத்ராமம் 20:15-16 வசனங்களிலே களவு செய்யாதிருப்பாயாக என்றும் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றும் வாசிக்கிறோம். களவு செய்தல், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல் என்று எல்லாமே இங்கு சேர்த்தே சொல்லப்படுகிறது. தேவனுடைய விளக்கத்தின்படி உண்மையற்ற விதமாய் நாம் எப்படி செயல்பட்டாலும் அது களவு செய்தலே என்று சொல்லப்படுகிறது. 3வது கற்பனையும் இந்த 12வது வசனத்திலே இணைந்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது. வியாபாரங்களிலே நேர்மையாய் வியாபாரம் செய்யும் பொழுது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. லேவியராகமம் 19:13 வசனத்தை பாருங்கள். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. நமக்காக வேலை செய்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் உடனடியாக கூலியை கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் தொழிலாளர் பக்கமே இருக்கிறார். தொழிலாளர்கள் பல நேரங்களிலே பண நெருக்கடியிலேதான் வாழ்ந்து வருகிறார்கள். யாக்கோபு என்ன சொல்கிறார்? யாக்கோபு 5:2 வசனங்களை பாருங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. அது மட்டுமல்ல, 6வது வசனத்திலே சொல்லும்பொழுது, நீதிமானை நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனற்ற முதலாளித்துவமும் தேவனற்ற பணிவிடை செய்கிறவர்களும் பரிதாபமான நிலைமையிலேதான் இருக்கிறார்கள். இந்நாட்களிலே தேவனற்ற தொழிலாளித்துவத்திலே அதிகமான ஆபத்து இருக்கிறது என்று சொல்லலாம். சரி, லேவியராகமம் 19:14 வசனம், செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். ஒரு பார்வையற்ற சகோதரன் கூறும்பொழுது எப்படி ஒரு விவசாயி தன்னை ஏமாற்றி விட்டான் என்று கூறினார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நடைபெறுகின்றன. பார்வையற்றவர்களை குறித்தும் காது கேளாதவர்களை குறித்தும் கர்த்தர் பேசும்பொழுது 2 முறை தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர் என்று உறுதியோடு சொல்லுகிறார். தேவன் பலவீனர்கள் மேலும் உதவியற்றவர்கள் மேலும் குறைபாடு உள்ளவர்கள் மேலும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். எனவேதான் இருதயமற்ற மனிதர்களை அவர் இவ்வாறு கடிந்து கொள்கிறார். லேவியராகமம் 19:15 வசனம் பாருங்கள், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. இங்கே நியாய தீர்ப்பு செய்யும் நீதியை செய்யும் மனிதர்களுக்கான தேவனுடைய செய்தி வருகிறது. தேவன் நியாயம் தீர்க்கிறபடி ஒவ்வொரு நீதிபதிகளும் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். எந்த ஒரு அற்பமான ஆதாயத்திற்காகவும் நியாயத்தை புரட்டக்கூடாது. நியாய தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், ஏதோ அரசியல்வாதிகள் தங்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணாமல் தேவனாய கர்த்தர் தங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு எந்தவிதமான பட்சபாதமும் இல்லாமல் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். தொடர்ந்து 16-18 வசனங்கள் வரை பாருங்கள். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் எங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். அருமையானவர்களே, நாம் உண்மை சொல்வதனாலே அண்டை அயலகத்தார் பாதிக்கப்படுவார்கள் என்றால் நாம் அமைதியாயிருப்பதே சிறந்தது. ஒருவரை குறித்து மற்றொரிடத்திலே பேசும்பொழுது குறைவாய் பேசுவது பாவம். சிலர் சொல்வார்கள், நீ கேட்கிற எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை, ஆனால் அதை நீ மீண்டுமாக கூறலாம் என்பார்கள். இதை குறித்து யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்கிறார். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் சொல்லும்பொழுது நாவும் நெருப்புத்தான் என்று கூறுகிறார். நம்முடைய வாய்க்குள்ளே இருக்கிற நாவானது மிகவும் பயங்கரமான ஒரு ஆயுதம். உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஒன்றாய் அது இருக்கிறது. அணுகுண்டை விட இது சக்தி வாய்ந்தது. இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம் என்று சொல்லும்பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பொருள். எந்த ஒரு சகோதரனையோ சகோதரியையோ பகைப்பதும் கொலைக்கு சமமானதாகவே இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து அதை சொல்லும்பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். எதிர்மறையாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்லா காரியங்களையும் இறுதியாக நேர்மறையாகவும் சொல்லியிருக்கிறார். லேவியராமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தின் இறுதியிலே உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாய பவுலும் இந்த எல்லா சத்தியங்களையும் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக ஒன்று திரட்டி கொடுத்திருக்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. தொடர்ந்து வரும் வசனங்களிலே வெவ்வேறு சூழ்நிலைகளிலே மற்றவர்களோடு தன்னுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் கூறுகிறார். லேவியராமம் 19வது அதிகாரம் 19வது வசனம், என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொலிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. இப்படிப்பட்ட வஸ்திரத்தை துவைக்கும்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஏதாவது ஒன்று நிச்சயமாக பாதிப்படைகிறது. அடையாளங்கள் மூலமாகவும் சடங்காச்சாரங்கள் மூலமாகவும் தேவன் ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். வெவ்வேறு வகையான மிருக ஜீவன்களை இணைந்து போலிய விடக்கூடாது. அதேபோல வயலிலேயும் வெவ்வேறு விதையான விதைகளை கலந்து விதைக்கக்கூடாது. இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய பவுல் சொல்லும்பொழுதும் 1 கொரிந்தியர் 10:21 நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே என்று எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து லூக்கா 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லும்பொழுது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று சொல்கிறார். லேவியராமம் 19வது அதிகாரம் 20 முதல் 22 வரை பார்த்தால் இது மீண்டுமாக 7வது கற்பனை தொடர்பானதாக இருக்கிறது. இந்த வசனங்களின்படி அடிமையான பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாவலை குறித்து பேசுகிறது. இவ்வாறு கூறும்பொழுது தேவன் அடிமைத்தனத்தை ஆமோதிக்கிறாரோ என்று கேள்வி எழும்பலாம். இல்லை, ஆனால் கடினமான மனித இருதயத்தினால் உண்டான பாவமான சூழ்நிலைகளை அறிந்தவராக அவர் பேசுகிறார். விவாகரத்தை குறித்து பேசும்பொழுதும் ஆதியிலே திருமணமானவர்கள் பிரிந்து போகக்கூடாது என்ற நீதி இருந்தாலும் சூழ்நிலை கேடானபடியினாலே அதற்கான அனுமதி கொடுக்கிறார். இருந்தாலும் அது தேவனுடைய சித்தமே இல்லை. அந்த புருஷனுடைய பகுதியிலே அது பாவமாயிருக்கிறது. எனவே அவன் பாவ நிவாரண பலி கொண்டு வர வேண்டும். அந்த பெண் எந்தவிதமான காணிக்கையையும் கொண்டு வர வேண்டியதில்லை. யாத்ராமம் 19வது அதிகாரம் 23 முதல் 25வது வசனம் வரை பார்த்தால் தோட்டம் துறவுகளை குறித்து சரியான அறிவு இல்லாதவர்களுக்கு இது வினோதமான ஒரு பிரமாணமாய் தெரியலாம். ஆனால் வளர்ந்து வரும் மரங்களிலே மொட்டுகளை ஒரு சில வருடங்களுக்கு பித்து எடுத்தால் பின்னான காலங்களிலே செழிப்பான நல்ல கனிகளை அது தரும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அதை குறித்து அறிந்தவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியமும் உண்டு. அதாவது, முதல் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாயிருக்கும். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று வாசிக்கிறோம். யாத்ராமம் 19வது அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள் வரை பாருங்கள். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். இங்கே புறஜாதியான மக்கள் பின்பற்றி வந்த 6 விதமான மூட பழக்க வழக்கங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டுவிடக்கூடாது என்பதை குறித்து கர்த்தர் எச்சரிக்கிறார். இதையெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறதற்கு முக்கிய காரணம், அவருடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்கிற சமுதாயத்தின் மத்தியிலேயும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்படாதவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, நம்முடைய வீடுகளிலே திருமணமோ அல்லது வீடு பிரதிஷ்டையோ வரும்பொழுது நம்முடைய குடும்பத்தோடு வந்து இணைந்து நமக்காக ஜெபிக்கக்கூடிய தேவனை துதிக்கக்கூடிய நண்பர்களுக்கு எது வசதியான நாள் என்று பார்க்கிறோமா, அல்லது நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்களாயிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் நட்சத்திரம் பார்க்கும்பொழுது அது சாபத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வசனம் 29 பாருங்கள். தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக. பண கஷ்டம் என்பதனாலும் இப்படிப்பட்ட பாவங்களிலே விழுவது கர்த்தர் அருவருக்கிற காரியம் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வாழ்கிற பெண்களுக்கு புது வாழ்வு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது. வேறு வழியே இல்லாததினாலேதான் நான் இன்னமும் இப்படி வாழ்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. வசனம் 30 பாருங்கள். என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். ஓய்வு நாள் என்பது தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையிலே உண்டான உறவின் ஒரு அடையாளம். எனவே இதை சரியாக கை கொள்ள வேண்டும். இதை குறித்து யாத்ராமும் 31 அதிகாரம் 13-17 வசனங்களிலேயும் விவரமாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, அஞ்ஞானம் பார்ப்பது, குறி சொல்வது பிசாசுகளினாலே செய்யப்படுகிற காரியம். எனவேதான் கர்த்தர் இவைகளினாலே அவருடைய பிள்ளைகள் தீட்டுப்படக்கூடாது என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். லேவியராமும் 19 அதிகாரம் 32 வசனத்தை பாருங்கள். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். கவனித்தீர்களா? வயதிலே மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது இளைஞர்களுடைய கடமை என்பதை தெளிவாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பெரியவர்கள் வரும்பொழுது இளைஞர்கள் எழுந்து நின்று கனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, அருமையான சிறு பிள்ளைகளே, உங்களை விட வயதிலே பெரியவர்களுக்கு நீங்கள் கனமும் மரியாதையும் செலுத்த வேண்டியது கர்த்தருடைய கட்டளை என்பதை மறந்து போகக்கூடாது. பல முறை இந்த சத்தியம் வேத புத்தகத்தின் மற்ற பகுதிகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது லேவியராமும் 19 அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கிறேன். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். கவனித்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இஸ்ரவேலர் அல்லாத மற்ற அந்நிய ஜாதியார் வாழும்பொழுது அவர்களை நேசித்து அன்போடு நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். மட்டுமல்ல, ஒரு காலத்திலே அவர்களும் எகிப்திலே அந்நியர்களாக இருந்தார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறார். இந்த அந்நியர்கள் என்று சொல்லும்பொழுது நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களாக இல்லாமல் மற்றவர்களை இது குறிக்கிறது. லேவியராமும் 19:35-36 வசனங்கள். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. சுமுத்திரையான திராசும் சுமுத்திரையான நிறைகளும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். அருமையானவர்களே, நாம் என்ன வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த தொழில் துறையிலே நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும்பொழுது எல்லா காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நிறுப்பதற்கான படிக்கற்களோ அளந்து போடுவதற்கான அளவு பாத்திரங்களோ சுத்தமானதாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் முன்னாலே வித்தியாசமானவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக தங்களுடைய பணித்தளத்திலேயும் தங்களுடைய வியாபார ஸ்தலத்திலேயும் காணப்படுகிறார்கள். வசனம் 37. ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். நான் கர்த்தர், நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்று அடிக்கடி அவர் சொல்வதற்கு காரணம் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு அது ஒன்றே அடிப்படையானதாயிருக்கிறது. அவரே நம்முடைய தேவனாயிருப்பதனாலே, நம்மை படைத்தவராயிருப்பதனாலே நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைவிட வேறு எதையாவது இந்த கற்பனைகளோடு நாம் கூட்ட முடியுமா? இப்பொழுது நாம் 20 அதிகாரத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறோம். இங்கே மோளேக்கு தங்கள் குழந்தைகளை கொடுப்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனையோ தாயையோ தூஷிக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விபசாரம் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் மற்ற எந்தெந்த குற்றங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்தத்தின் பிரமாணங்களின் முடிவரை போல வருகிறது. டாக்டர் ஆண்ட்ரூ ஏ போனர் என்பவர் லேவிராம புத்தகத்தை குறித்து எழுதும்பொழுது இந்த பகுதியை முந்திய பிரஜைகளின் பாவத்திற்கு எதிரான எச்சரிப்புகள் என்று குறிப்பிடுகிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் இது கானானியர்களின் பாவங்கள். நாம் நன்றாக கவனிப்போம் என்றால் 10 கற்பனைகளிலே எந்த ஒன்று மீறப்பட்டாலும் அதற்கு தண்டனை மரண தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே எல்லா கற்பனைகளும் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் உதாரணமாக சில கற்பனைகளை மட்டும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த அட்டவணையிலே கொலை குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் மற்றொரு இடத்திலே கொலை செய்கிறவனுக்கு தண்டனை, அவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நீதி உள்ளவராகவும் நியாயம் உள்ளவராகவும் இருப்பதனாலே தேவனே மரண தண்டனையையும் ஏற்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் எந்த ஒரு இடத்திலேயும் குற்றவாளி மனம் திரும்புவதற்காக தண்டிக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்க முடியாது. அது குறிக்கோள் அல்ல. குற்றத்திற்கான தண்டனை மற்ற ஜனங்களின் ஒழுக்கமான வாழ்க்கைக்காக செய்யப்படுகிறது. குற்றவாளி தண்டிக்கப்படுகிறான். இதை பார்க்கும் மற்றவர்கள் நாமும் இவ்வாறு குற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லி குற்றங்கள் குறையும். இன்றைக்கு உலகத்திலே குற்றங்கள் பெருகிக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் நீதி நியாயம் தொடர்பான சட்டங்கள் காக்கப்படவில்லை. நியாயாதிபதிகளும் குற்றத்திற்கு தண்டனை கொடுப்பதை குறித்து மிகவும் யோசிக்கிறார்கள். ஆனால் தேவன் சமுதாயத்திலே குற்றம் குறையும்படியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறவராயிருக்கிறார். மரண தண்டனை என்பது சரியான ஒன்று அல்ல என்று அநேகர் சொல்லலாம். ஆனால் மரண தண்டனையை விதித்ததே தேவன்தான். அதை நன்மைக்காக செய்தார். அவர் அதை செய்வதற்கான நல்ல காரணங்கள் உண்டு. நீதியும் நியாயமும் தண்டனை வேண்டும் என்று சொல்லுகிறது. மாட்சிமை, மகிமை, சட்டம், ஒழுங்கு, தேவனுடைய பரிசுத்தம் காக்கப்பட வேண்டுமென்றால் குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தேவன் சொல்வது போல சில குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது சரியானதல்ல என்று எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனை விட பெரியவர்களா? மரண தண்டனை குறித்து தேவன் ஒருபொழுதும் மன்னிப்பு கேட்கிறவர் அல்ல. கவனியங்கள், அவர் என்ன சொல்கிறார்? எண்ணாமும் 35:33, நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்துகிறவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. மத்திய எழுதின சுவிசேஷத்திலேயும் லூக்க எழுதின சுவிசேஷத்திலேயும் ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு கேள்வியை உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். உங்கள் கண் எதிரிலேயே உங்கள் குழந்தையை பிடித்து ஒரு கல்லிலே அந்த குழந்தையின் தலையை அடித்து ஒருவன் நொறுக்குவான் என்றால் அதற்காக அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வேறொரு தேசத்தில் உள்ள குழந்தைக்கு செய்வதை குறித்து நான் சொல்லவில்லை. உங்களுடைய சொந்த குழந்தைக்கு அப்படி செய்த ஒருவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பொதுவாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காரியங்கள் நடைபெறாத வரை நாம் மேலோட்டமாகவே காரியங்களை சிந்திப்போம், பேசுவோம். ஒருமுறை புதிதாக திருமணமாகியிருந்த ஒரு மணமகனை கொலை செய்துவிட்டு மணமகளை ஒருவன் கற்பழித்து விட்டான். இதனால் மனநிலை பாதிக்கப்பட்ட அவள் மனநிலை ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டாள். இவ்வாறு செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி கூறிவிட்டார். ஆனால் பெருங்கூட்ட மக்கள் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்று ஊர்வலம் வந்தார்கள். ஆனால் அந்த பெண்ணுடைய பெற்றோர் அவனுக்கு உண்மையாகவே மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாய் இருந்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அந்த காட்சியின் நிறமே மாறிவிடுகிறது. தேவன் திட்டவட்டமாக சொல்கிறார், குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். உலகத்திலே இன்றைக்கும் ஒரு சில நாடுகளிலே இந்த தேவனுடைய கற்பனைகளானது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று உலகத்திலே பெரும்பான்மையான இடங்களிலே மரண தண்டனை அகற்றப்பட்டுவிட்டாலும் மனிதனுடைய நலனுக்காக தேவன் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அந்த தனது பிரமாணத்தை உடையவராகவே இருக்கிறார். 20 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் ஆரோனிடத்திலோ இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலோ பேசவில்லை, மோசேனிடத்திலே பேசுகிறார். கர்த்தருடைய கட்டளைகளை மக்களுக்கு கொடுத்த மோசேனிடத்திலேயே இப்பொழுதும் முக்கியமான கற்பனையை அவர் கொடுக்கிறார். ரோமர் 13 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது, மேலான அதிகாரி பட்டயத்தை விருதாவாய் பிடிக்கவில்லை, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு குற்றவாளியை தப்ப விடுவதற்கு ஒரு நீதிபதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீதிபதி நியாயப்படி தண்டனையை கொடுக்காமல் இருக்கும்பொழுது எனக்கும் உங்களுக்கும் சமுதாயத்திற்குமே அது ஆபத்தை கொண்டு வருகிறது. மின்சார நாற்காலி பழமையானது என்று ஒருவேளை சொல்லலாம். நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அந்நாட்களிலே இப்படிப்பட்ட தண்டனைகள் கல்லறிந்து கொண்டு நிறைவேற்றப்பட்டது. அதுவும் அழகான ஒன்றல்ல. அது அழகானதென்று யாரும் கூறவும் இல்லை. அது பயங்கரமான ஒன்று. அதே வேளையிலே செய்யப்பட்ட பாவமும் பயங்கரமானது என்பதை மறந்து போகக்கூடாது. லேவியராமும் 20 அதிகாரம் 2 வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரரிலோ இஸ்ரவேல் மக்களோட வாழ்கிற அந்நியரிலோ யாராயிலும் தங்கள் பிள்ளையை மோளேக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே சொன்னேன், இந்த மோளேக்கு சிலையானது சிவப்பாகும்படி தீயினாலே சூடேற்றப்பட்டு பச்சிளம் குழந்தைகள் அதன் கரத்திலே வைக்கப்பட்டு கொல்லப்பட்டன. நீட்டப்பட்ட அந்த கரங்களிலே உள்ள ஒரு பொந்து போன்ற பகுதியிலே நெருப்பினால் நிறைந்திருக்கும் பொழுது குழந்தைகள் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டன. அதற்கு மாறாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீட்டப்பட்ட கரங்களினாலே சிறு பிள்ளைகளை அழைக்கிறார், அரவணைக்கிறார். சந்ததியின் ஒரு பிள்ளையை மூளைக்கு கொடுப்பது என்பது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். இன்றைக்கு குழந்தைகள் குடும்பத்திலே கொடுமையாக நடத்தப்பட்டால் பெற்றோருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பெற்றோர் பாதுகாக்கப்படக்கூடாது. 3 வசனத்தை பார்க்கும்பொழுது, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள், பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். எனவேதான் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்த்து நின்று ஜனத்திலே இராதபடி அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4-5 வசனங்களிலே, நம் சந்ததியிலே ஒரு பிள்ளையை மூளைக்கு கொடுக்கும்போது மற்றவர்கள் அவனை கொலை செய்யாதபடி கண் சாடையாயிருந்தால் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக நான் எதிர்ப்பேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அவன் பின்னாலே மூளைக்கை பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாரையும் அறுப்புண்டு போகச் செய்வேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மூளைக்கு குழந்தையை கொடுக்கும்போது அதை குறித்து அறிந்து ஒருவன் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் கர்த்தர் அதை எடுப்பார். பாவத்துக்கு விரோதமாக இளகிய மனதுடையவர்களை அவர்கள் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துவேன் என்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் வெறுக்கும் வண்ணமாக நீங்களும் நானும் பாவத்தை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சிகளிலேயும் எத்தனையோ பாவங்களை குறித்து வெளியரங்கமாய் பார்க்கிறோம். நாம் வாசிக்கிற வேத வசனங்கள் மூலமாகவும் அநேக காரியங்களை தேவன் பாவம் என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மிலே இடம் கூடாமல் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வித்தியாசமானவர்களாக வாழ நம்மையும் நாம் அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 வசனத்தின் பின்பாகம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 வசனத்தின் பின்பாகம்.